ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்சார்பின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ தர்மத்தின் மேன்மை. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனையில் இருந்து யாருமே தப்ப முடியாது. அது எப்ப வருதுங்கிறதான் குவெஸ்டனே ஒழிய, இறைவனுடைய தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஆனால் நீங்கள் செய்த அந்த குற்றத்திற்கு குறையவோ கூடவோ அந்த அரசன் கையினால தண்டனை பெற்றுவிட்டால், அதற்கு யம தூதர்களோ இறைவனோ மறுபடியும் தண்டனை கொடுக்க மாட்டார். எந்த எந்த மதத்திலேயே இப்படி ஒருளா இருக்குமா? எந்த சமயத்திலேயே இப்படி ஒருளா இருக்குமா? நான் சொல்ல எங்க இருக்குன்னு, அதான் நான் சொன்னேன் இல்லையா, சிவஞான சித்தியாரில் இருக்குன்னு சொன்னா ஆகமத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீட் சான்ஸ்கிரிட், நமக்கு தமிழ் தான் புரியும் இல்லையா. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சிவஞான சித்தியார் 122 என்ன சொல்றாரு, அரசன் செய்வது ஈசன் அருள் வழி. ஒரு அரசாங்கம் தண்டனை கொடுத்து விட்டால் அரசாங்கம் தண்டனை கொடுத்ததாக நினைக்காதே, இறைவன் தான் அரசாங்கத்தின் மூலமாக தண்டனை கொடுத்திருக்கிறார். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி, அரும்பாவங்கள் தரையிலோர் செய்யில் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். உலக பிரகாரமாக உங்களால் ஒரு சட்டனை வரும். பின்பு சொல்வழி நடப்போர் தூயோர் ஒரு தண்டனையை பெற்றுவிட்டு அதன் பிறகு திருந்தி வாழ்கிறவன் இருக்கிறானே அவன் தூயவன் தான். பின்பு சொல்வழி நடப்போர் தூயோர். அடுத்த பாயிண்ட்ல சொன்னாரு, நிறையமும் சேரார். அந்த குற்றத்திற்கு மறுபடியும் யமனுடைய தண்டனையோ எந்த தண்டனையோ கிடையாது. தெளிவாக நிறையமும் சேரார். இதெல்லாம் என்ன பண்ணாரு, இந்த ஒரு பாயிண்ட் 122 சொன்ன இந்த பாயிண்ட் தான் சொன்னது. அரச தண்டம் பெற்றுவிட்டால் அந்த தண்டத்திற்கு, அதனாலதான் நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கோயில பைரவர் அதுதான் வைக்கணும். பைரவருடைய பர்பஸ் என்னன்னு கேட்டா, நாம் செய்த குற்றங்களுக்கு பைரவர் தண்டனை வாங்கிவிட்டால் மறுபடியும் என்ன ஆகுது, ரெண்டு தண்டம் போயிருது. அரச தண்டம் போய் சிவபெருமான் இங்கே தண்டனை கொடுத்ததுனால மறுபடியும் என்ன பண்ணுவோம், நரகத்துக்கு போக மாட்டோம். அதாவது யம தூதர்கள் தண்டனை கொடுக்க முடியாது, அதுக்காக தான் பைரவர் தண்டம் என்று. அந்த அதாவது நீங்க காசிக்கு போனீங்கன்னா முதுகில் போங்க ஒரு அடி அடிப்பான், இங்க செய்யறது இல்லை. காசியில கால் பைரவர்னு பேரு, விஸ்வநாதரை வழிபட்டு விட்டு கால் பைரவருக்கு வரணும். கால் பைரவர் வந்தீங்கன்னா அங்க உள்ள பண்டா என்ன பண்ணுவான்னா, உங்க முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிப்பான். கம்பாலதான் அடிக்கணும். ஆனா அது என்னன்னு கேட்டா, பைரவர் தண்டனை கொடுக்கிறான்னு அர்த்தம். பைரவர் தண்டனை கொடுத்து விட்டால் மறுபடியும் அந்த குற்றத்திற்கு எந்த தேவர்களும் தண்டனை கொடுக்க முடியாது. அதுக்காக தான் அந்த பைரவருடைய கான்செப்ட் அதுதான், அவர் கையில ஒரு தண்டம் இருக்கும். ஆமா, மறுபடியும் அந்த குற்றத்திற்கு வேறு தேவர்கள் தண்டனை கொடுக்க முடியாது, யமதேவர்கள் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் பைரவர் வந்து கடைசியில பைரவர் வழிபாடு வைக்கிறதுக்கு காரணம். அது கந்த புராணத்துல சொல்லும் பொழுது அவர் வந்து பிரம்மாவுக்கே தண்டனை கொடுத்தார் இல்லையா, அது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையவர். இப்போ இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணி காட்டுறேன்.
துலா காவடி எடுப்பதும்
முருகனுடைய இதுல வந்து
நிறைவேற்றுவதற்கா அது செய்த குற்றங்களை,
அது முருக பக்தர்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது அது வந்து அதுவும் ஒரு வகையில் தான், அதாவது இறைவனுடைய பாவனை நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஓரளவுக்கு மேல பாவனை பண்ணிட்டாலே அது ஓரளவுக்கு கழியும். அதனால இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப சண்டேஸ்வர நாயனார்ட்ட ஒரு பாவனை, என்ன பாவனை பண்றோம், நாம் செய்த சிவபுண்ணியத்தை என்னுடைய கணக்கிலே ஏற்றுக்கொள்ளும். அதான் சண்டேஸ்வர்கிட்ட கேட்கறது. அதனால சண்டேஸ்வர்கிட்ட அங்க என்ன கேட்கிறோம், பைரவர்கிட்ட நான் செய்த குற்றத்திற்கு ஏதாவது தண்டனை இருந்தா இப்போதே கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வாங்கிக்கிறோம். பைரவருடைய கான்செப்ட்
அதான்.
ஆமா, அது பாவனைக்கு பலன் உண்டு. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து அதை வெரிஃபை பண்ண முடியாது. அதாவது சிக்கல் என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் எப்படின்னு கேட்டா, இப்ப நான் ஒரு முறை என்ன ஒரு மீட்டிங்ல பண்ணாங்க, விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய
என்னுடைய தலைமையில ஒரு நான் வந்து வேற ஒரு காரியத்துக்காக போனேன், விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன், உங்க விதி என்னன்னு சொல்லுங்க, நான் வெல்ல முடியுமா என்ன சொல்றேன். இல்லையா, உங்க விதி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் இத்தனை வயசு வரை வாழ்வேன் என்னுடைய விதினா நான் அதை மீறி அதை நீங்க வந்து பண்ணிருக்கேன். அது போல தெரிய முடியாது நமக்கு எதுவுமே வந்து என்னன்னு கேட்டா, அந்த பாவனைக்கும் பலன் உண்டுங்கிறதா சைவம் வலியுறுத்து. நினைக்கிறீங்க பாவனைகள்னால என்ன ஆகுது, உயிர் தூய்மை ஆகிறது. அங்க உள்ள பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஆன்மா வந்து பாவனையினாலே உயிர் தூய்மை ஆகும், ஆகவே அந்த பாவனைக்கு தகுந்த பலன் உண்டு அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு இந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும். இதை என்ன சொல்றாரு, இப்ப சிவஞான சித்தியார் சொன்ன இந்த பாயிண்ட தான் இப்ப சேக்கலார் வந்து அதை சிறப்பா சொல்றாரு. ஆனா சேக்கலார் ஒன்னு சொல்லல, என்ன சொல்லன்னா, இந்த அவனுடைய தந்தை என்ற முறையிலே அவர் செய்தது சரியா தவறாங்கிற பாயிண்ட்டுக்கு சேக்கலார் போல. ஆனா அத நாவலர் சூசனத்துல காட்டுற, நாவலருடைய சூசனத்திலையும் காட்டுற. இப்போ நாவலருடைய சூசனத்து அது வந்து அவரு ஒரு பெரிய சிறந்த ஒரு இவராக ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு சாஸ்திரத்து அனுமதி இருக்கான்னு தெரியணும் இல்லையா, அதுதான் போட்டி பகருடைய வருது. அதாவது இந்த சேக்கலார் சொல்லக்கூடிய இந்த மலைச்சோருடைய புராணத்துக்கு போட்டி பகரையில சொல்ற, நமக்கு சாத்திரத்துல சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம், அது ஞானியினுடைய வாக்கு இல்லையா. அதனால ஏன் தண்டனை கொடுத்தான் என்பதற்கு சொல்லுகிறார், வாய்த்தனரி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு வெறும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊந்து ஊந்தோன் வழக்கே வழக்காக. புரியுதா என்ன சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? வாய்த்தனரி, வாய்த்தனரி ஓடிய தேருன்னா அது அருமையான ஒரு ஆர்குமெண்ட். அந்த இடத்த நீங்க வந்து அந்த அந்த மனுஷன் அவனுடைய குற்றச்சாட்டை படிக்கிறதும், அந்த குற்றச்சாட்டுக்கு மந்திரி எப்படி டிஃபெண்ட் பண்றான், அதுக்கு இவன் எப்படி கிராஸ் பண்றான், ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடத்த. நீங்க பொருள் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா உண்மையில நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்ல கூட அப்படி கேஸ் நடக்காது, அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த இடத்த. இந்த கான்ட்ரிபியூட்டி நெக்லிஜன்ஸ் சொன்னீங்களா சட்டத்துல, அந்த கான்ட்ரிபியூட்டி நெக்லிஜன்ஸ் தான் சொல்லுவேன், அந்த வார்த்தை தான் வித்தியாசமா இருக்குமே ஒழிய, அதாவது அரசே உங்களுடைய மகன் தவறு செய்யவில்லை, இட்ஸ் நாட் அ கிரைம். யார் சொல்றா? தி சீனியர் மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர் அவ்வளத்தையும் கேட்கிற, கேட்டுக்கொண்டு கடைசியில் ஒன்னு கேட்பான் பாருங்க, அதுதான் உச்சம். அதாவது அவர் அப்படி சொல்லுவார், அது பெரிய தேர சொன்னார் முதல்ல, அது இங்கதான் அங்க என்ன பொருள், வாய்த்த நெறி. பெரிய புராணத்தையும் படிச்சா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், வாய்த்த நெறி. அரசன் எங்கே உலா போனான் அரசகுமாரன், அரசர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என்ற வீதியிலேதான் உலா போனான். இஸ் அ ராயல் பாத். அங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு கன்று அவனுடைய ஓனர் இருக்கான், இங்கே இருக்கு இல்லையா, அது சிங்கப்பூர்லயும் இருக்கு சட்டம், நோ ஸ்ட்ரே டாக். இந்தியாவுக்கு ஒரே ஸ்ட்ரே டாக் நிறைய இருக்கும். அப்ப சொல்லாரு பாருங்க, அது வந்து ராயல் ரூட், அது அந்த ரூட்ல என்ன வரக்கூடாது, ஒரு ஸ்ட்ரே கவ் வரக்கூடாது. அவங்க தப்பு இல்லையே. இப்ப பாருங்க, பஸ்ல அடிபடுறீங்க, கார்ல அடிபட்டா யூ கேன் பி ப்ராசிக்யூட்டட், ட்ரெயின்ல அடிபட்டா கேன் தி டிரைவர் பி ப்ராசிக்யூட்டட். இதெல்லாம் பேசுறான், என்ன அருமையா ஆர்குமெண்ட். இங்க சட்டத்தரணி எல்லாம் படிக்கணும், அந்த இடத்த படிச்சீங்கன்னாட்டா என்ன லார் மட்டும் வச்சிருக்காங்க அப்பதான் புரிய முடியும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தால சொல்றான், அரசே அவன் அரசர்கள் மட்டுமே செல்லக்கூடிய தேர், அங்கே மணிகள் ஒலிக்கின்றன. நம்முடைய தேர்ல மணிகள் இருக்கும் இல்லையா, அந்த மணிகளை கேட்டு அந்த கன்று மிரண்டு போய் வந்து விழுந்திருக்கிறது. ஆகவே அது அரசகுமாரனுடைய குற்றமாக இருக்க முடியாது. அடுத்தால அது ஒரு பெரிய தேர் பாருங்க, அந்த சொன்னா பாருங்க, தேர் தேர் எப்படி இருக்கும், கீழ் தட்டு இப்படி இருக்கும், அடுத்த தட்டு இப்படி இருக்கும் இல்லையா, தேர் இப்படிதானே இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி அப்படி வந்து அப்புறம் தான் இப்படி சொல்லுங்க, அப்படித்தானே தேர் இருக்கும். அப்ப சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க, பாத்தீங்கன்னா இந்த கன்று வந்து விழுறது, ஐ சைட் இருக்கு, ஐ வியூக்கு வெளியில போகுது. எப்படி பாருங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி பேசுறான், போகுது வெளியில போகுது. நீங்க இருந்து பாருங்க அந்த இடத்துல, அது அந்த அடிபட்ட வியூ உனக்கு தெரியுமா டிரைவருக்கு, தெரியாது. ரெண்டாவது பாருங்க, அது ஃப்ரண்ட்ல ரெண்டு வீல் இருக்கு, பேக்ல ரெண்டு வீல் இருக்கு, கன்று எங்க அடிபட்டு இருக்கு, பேக் வீல்ல, நாட் இன் த ஃப்ரண்ட் வீல். அப்ப அதுதானே உள்ள நடந்திருக்கு இடையில. அப்படியெல்லாம் அரசன் எப்படி தவறு செய்ய முடியும், அரசகுமாரன் தவறே செய்யவில்லை, நோ கிரைம். பேசுறான் அவர் ஆறு பாட்டுல அடிக்கிறார் பாருங்க சேர்க்கிறாரு, என்ன பிரசன்டேஷன், இன்னைக்குள்ள லால பிச்சை வாங்கணும். சோ இட் இஸ் ஒன்லி இட் இஸ் எ நெக்லிஜென்ஸ், இட் இஸ் ஒன்லி கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸ். சோ கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸுக்கு டிரைவரை ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. அந்த ஆறு ஏழு பாயிண்ட் வைக்கிறார் பாருங்க, சீனியர் மினிஸ்டர் எல்லாம் கேட்கிறார். சரி அப்படின்னா என்ன செய்யலாம்னு சொல்றீங்க, வாட் யூ சஜஸ்ட் அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, அப்படியானால் வாட் யூ சஜஸ்ட் அரசே ஒன்று செய்யலாம், நம்முடைய இதே போல தவறுக்கு நம்முடைய பக்கத்து நாட்டில் என்ன பிரீசிடென்ட் இருக்கோ அதை நான் கோட் பண்றேன், அந்த பிரீசிடென்ட் படி நம்ம பிராயச்சித்தம் செய்யலாம். இஸ் தேர் எனி பிரீசிடென்ட்? தேர் ஆர் பிரீசிடென்ட்ஸ். இந்த அரசாங்கம் வந்து பக்கத்து நாட்டில் என்ன சொல்றோம், பக்கத்து கேஸ் லா செட் பண்ணி யூ சே கேஸ் லா, ஸோ ஹி கிவ் சம் கேஸ் லாஸ் சீனியர் மினிஸ்டர். அவ்வளோத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு கேட்கறேன் அடுத்த கேள்வி, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அப்போ முதல்ல அதான் ஆவுறு துயரம் ஏறி சேக்கலார் என்ன சொல்றாருன்னா, இந்த மன்னனுக்கு துயரம் வந்தது, அந்த துயரம் எப்படிப்பட்ட துயரம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு சேக்கலார் சொன்னார் ஒரே வார்த்தை, ஆவுறு துயரம் ஏறி. அந்த கன்றை இழந்த தாய்ப்பசு என்ன துயரம் அடைந்ததோ அந்த துயரத்தை இவன் அடைந்தார். அடுத்தால ஒண்ணு கேட்கலாம் பாருங்க, அதான் உச்சம். கரெக்ட், நீங்க சொன்னத கேஸ் லாஸ் தான் ஐ ஹவ் ஸ்டடி, பட் ஐ வோன்ட் அக்செப்ட் திஸ் கேஸ் லா. வை? இட் இஸ் நாட் டோட்டலி அனலோகஸ். அப்படிதான் சட்டத்தில் ஒரு கேஸ் லா சைட் பண்ணா அந்த கேஸ் லா சுட் பி அனலோகஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். சட்டத்தில் இருக்கா இல்லையா? சோ ஐ டோன்ட் அக்செப்ட் இட் இஸ் அனலாகஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் அப்படிங்க. என்ன இம்பார்ஷல் பாருங்க, தன்னுடைய மகன் குற்றவாளிங்கிற எண்ணமே உனக்கு இல்ல. குற்றவாளி தன்னுடைய மகன் தான் எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிருப்பான் ஒன்னு கேட்கறான். அது நியாயம் ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட்னு காட்டணும்ல. அப்ப கேட்கிறாரு கடைசியா சீனியர் மினிஸ்டர் பார்த்து ஒண்ணு கேட்கிறாரு, ஆல் ரைட் ஓய் ஐ ஆம் நாட் அக்செப்ட் தீஸ் அனலாகஸ் கேசஸ் இன் அதர் கண்ட்ரீஸ், டு யூ நோ அண்டர் யூ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்க சைட் பண்ண எல்லா கேஸ்லையும் அந்த கன்றை இழந்த தாய்ப்பதுவானது அரசனுடைய அரண்மனைக்கு வந்து நீதி கேட்டதாக கேஸ் இருக்கா? கேன் யூ சைட் சச் எ கேஸ்? எப்படி கேட்கலாம் பாருங்க கேள்வி. நீங்க சொல்லக்கூடிய கேஸ்லால அப்படி கன்றை இழந்த தாய்ப்பசு அரசனிடத்திலே வந்து ஆராய்ச்சி மணியை எடுத்து நீதி கேட்டதாக இருக்கா? ஒரு கேஸ் இருந்தா சொல்லு, அந்த கேஸ்ல மன்னன் எப்படி ஜட் பண்றான் பாக்குறேங்க. அவர் எப்படி அதே போல கடந்து செய்யணும் சொன்ன உடனே என்ன பண்றாரு, இவ்வளவு நடந்த பிறகும் அந்த சீனியர் மினிஸ்டர் கேஸ் பிரசன்ட் பண்ணார் இல்லையா, அவருக்கு நாட் கன்வின்ஸ்ட். அவருக்கு மனசுல கன்வின்சிங் ஒன்று இருக்கு இல்லையா, அவர் ஹி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். சீனியர் மினிஸ்டர் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் தி எனிஹவ் ஹி ஹஸ் டு ஒபே தி ஜட்மெண்ட் ஆஃப் தி கிங், பட் தி ஜட்மெண்ட் இஸ் நாட் கன்வின்சிங் டு ஹிம். அதனால என்ன பண்றாரு, வீட்டில் போய் சட்டை போட்டுதான் புரட்டுறேன். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, மன்னர்களும் எப்படி இருந்திருக்காங்க. ஜட்மெண்ட் இஸ் நாட் கன்வின்சிங் டு மீ, பட் எனிஹோ ஐ ஹவ் டு ஒபே தி ஜட்மெண்ட் இன் சச் அ சர்க்கம்ஸ்டான்ஸ். வாட் ஐ ஹவ் டு டு, வாட் தி எதிக்ஸ் இஸ். உடனே சொன்னாரு, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க பெரிதும் நீ இன்னுயிர் நீக்கும் வினை. திருவள்ளுவர் சொல்லிட்டார், இது மாதிரி சூழ்நிலையில உன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிவின் இன்னுயிர் நீக்கும் வினை. பார்க்க அப்போ என்ன செய்ய பார்த்த, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அந்த உயிரை காப்பாற்ற. சோ என்ன பண்றாரு, He committed suicide. வீட்டில் தூக்கு போட்டு அவர் செத்துடுறார் சீனியர் மினிஸ்டர். ஏன்னா ஈஎஸ்டி எக்ஸிக்யூட் ஜட்மெண்ட் டுமாரோ மார்னிங். உடனே அரசனுக்கு நியூஸ் போகுது, அரசனுக்கு என்ன நியூஸ் போகுது, சீனியர் மினிஸ்டர் கமிட்டட் சூசைட், சோ தேர் இஸ் நோபடி டு எக்ஸிக்யூட் தி ஜட்மெண்ட் ரிப்போர்ட். அப்பயும் கலங்கனான அரசன் கலங்கல, ஆல் ரைட் நாங்கள் சீரியஸாக எடுத்துருவோம், ஆல் ரைட் ஐ வில் எக்ஸிக்யூட் தி ஜட்மெண்ட். அப்போ எப்படி பண்ணுவாரு, அந்த அந்த தேர் அந்த அந்த கன்று கன்றினுடைய நெஞ்சிலே எப்படி அந்த தேர் சக்கரம் ஏறியதோ, யூ பிளேஸ் மை சன், யூ பிளேஸ் மை சன் இன் சச் அ வே that the wheel should run over the chest. மர்மம் மர்மந்தன் தேராள் இப்படி ஒரு ஒரு ஜட்மெண்ட் பண்றார். சேக்கலார் சொல்லும் பொழுது சொல்லுவா இருப்பாருங்க, அழுவார் சேக்கலாருக்கே அழுவ வந்துருது. கதையை அவர் தான் சொல்றார். ஒரு மைந்தன் ஒரு குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான், தருமந்தன் வழிச்செல்கை கடன் என்று தன் மைந்தன் மருமந்தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ. இப்படி கூட ஒரு மன்னன் இருப்பானா அப்படின்னு அழுகிறார். இப்ப என்னாச்சு, எல்லாரும் பாருங்க, அந்த மந்திரி அவருடைய கடமையை நீதி நூல்ல என்ன சொல்லிருக்கோ அந்த கடமையை அவர் செய்யற. அந்த சிவபெருமான் விதித்த சட்டத்தை அப்படியே அமல்படுத்தியாச்சு. இப்ப என்னாச்சு, சிக்கல் சிவபெருமானுக்கு வந்தது. சிக்கல் யாருக்கு வந்தது, லா மேக்கருக்கு வந்துருச்சு. ஏன்னா டோட்டலி எக்ஸிக்யூட்டட் மை லா. அதனால என்ன சொன்னாரு, சோ ஐ ஹேவ் டு ஃபேஸ் தம். என்ன பண்றதுன்னு எல்லாரும் உயிர்ப்பிச்ச மறுபடியும் கன்றுக்கு உயிர்ப்பிச்ச, செத்து போன மந்திரிக்கு உயிர்ப்பிச்ச, மன்னனுக்கு உயிர்ப்பிச்ச, மூணு பேருக்கும் given the another new life. இப்ப அது நடக்கலன்னா இந்த மணிச்சோழன் கதைக்கு இவ்வளவு உயிர் இல்லை, தான் கவனிக்க வேண்டியது. மறுபடியும் அந்த கதையை எடுத்துக்கொண்டு நீ என்ன பார்க்கணும் இல்ல, அந்நிலையே உயிர் நீத்தான் என்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ என்று அப்படி சேக்கலாரி சொல்லி முடிக்கிறார். இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நான் வரல என்னன்னு கேட்டா, இப்போ அவனுடைய ஆக்ஷன் இருக்கே, அவனுடைய மோட்டிவ் என்ன? அதாங்க சொல்ற போட்டிப்பவர் என்ன சொல்றாரு என்றால், அந்த வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு வெறும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி. மன்னன் ஏன் மாதிரி செஞ்சானா, அரச தண்டம் பெற்றுவிட்டால் பசு கொலை என்பது ஒரு பயங்கரமான தவறு நம்முடைய சட்டத்தின் பிரகாரம். பசு கொலை, அதுவும் ஒரு சிசு, பசு சிசு, தாய் பசு இல்ல கன்று, பசு கொலை சிசு கொலை. இதற்கு யம தண்டம் அதிபயங்கரமாக இருக்கும். யம தூதர்கள் இதே குற்றத்துக்கு தண்டனை என்ன கொடுப்பாங்க, பயங்கரமான குற்றம். ஆகவே அந்த யம தண்டனையிலிருந்து தன்னுடைய மகனை காப்பதற்காக தான் தண்டனை கொடுக்கிறான். இது ஒரு பெரிய சர்ஜரி, அப்படி பண்றீங்க, இந்த வியாதியினால என் புள்ள பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே சர்ஜரி பண்றீங்க இல்லையா? ஆனா சர்ஜரி அந்த அது துன்பம் தானே, அதுவுமே அது எத்த 10 நாளைக்கு சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபீஸ் போக்குவரத்து எல்லாம் இருக்கு. இந்த வாரியார் சொல்றாரு, காலை எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் பாரு, என் காலை வெட்டி எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ், ஃபீஸ் கொடுத்து காலை வெட்டி எடுக்கிறேன் வாரியார் ஜோவியல. அப்ப அவன் என்ன செய்யறான், அப்ப இங்க பாருங்க சிவஞான சித்தியார் சரியா போச்சா, ஏன் தண்டனை கொடுத்தான் என்றால், என் கையினாலே அவனுக்கு தண்டனை கொடுத்தால் சின்ன தண்டனை, ஆனா இதற்கு அவன் பல ஊழிக்காலங்கள் யம தண்டனையிலிருந்து அவன் அனுபவிக்க வேண்டும். ஆகவே தன் உயிருக்கு என்ன செய்யறான், நன்மை செய்யறானா தீமை செய்யறானா? இப்போ ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி. அது நரக தண்டத்திற்குரிய குற்றம். நம்முடைய சிவபெருமான் சிவ தர்மோத்திரத்துல அந்த தண்டனைக்கு அரச தண்டம் பெற்றுவிட்டால் யம தண்டம் இல்லை. ஆகவே அவன் செய்தது சரி. இது ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் தி இப்போ நம்மகிட்ட என்ன ஒரு சிக்கல் கேட்டா, எந்த ஒரு செய்தியையும் இப்போ சைவத்தை நம்புகிறவன் கடவுளை நம்புகிறவன் சொன்னா போதும். ஆனா இப்ப புது கோஷம் என்ன உருவாதுன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா அப்படி ஒரு சிந்தனை. அதுக்காக தான் நான் சொல்ல போறேன், நரகலோகம் உண்டு என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார், குறித்துக் கொள்ளுங்கள். திருக்குறள் 243-255 சொன்னாரு, அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அங்கேயும் சொல்றார் உண்ணாம், 243 குறள், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அப்ப என்ன சொன்னாரு, நரக தண்டம் என்பது யாருக்கு இல்லை, சிவபெருமானுடைய அருள் பெற்றவர்களுக்கு அது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. அதுல பரிமையில் என்ன ஒரே எழுதினாரு, இதுல பாருங்க நீங்க எல்லாம் இன்னொரு குரல் 255 குரல் திருக்குறள் 255 என்ன சொன்னாரு, உண்ணாமை உள்ளது உயிர் நிலை ஊன் உண்ண அண்ணாக்கள் செய்யாது அழறு. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாத அழறு சொன்னாராம். அதாவது இந்த ஊன் பிளஷ், இந்த ஊன் சாப்பிட்டா அந்த நரகலோகத்துல அந்த தேவ தூதர்கள் என்ன செய்வாங்களாம், நம்முடைய சதையவே அறுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம். அதான் கொன்னாப்பாவம் தின்னா தீரும் என்று சொல்லுவார்கள். கொன்னாப்பாவம் தின்னா தீரும் அப்படின்னா தின்ன தீரும், கொன்னாப்பாவம் தின்ன தீரும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கொன்ற பாவம் எப்ப தீரும்னு கேட்டா நம்முடைய சதையவே நம்ம திங்கு தின்னும் போது தீருமா, கொன்னாப்பாவம் தின்ன தீரும். அது இங்க வருது, நான் சொல்ல செய்தியும் போட்டி பகலில் வருது. இந்த நூல்கள் எல்லாம் அந்த மாதிரி அறிவை செய்திகள்லாம், அதாவது நீங்க என்னன்னா நீங்களா படிச்சா அது போற போக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அதுக்கு தான் எங்களை மாதிரி வாதே இது மாதிரி ஒரு நாள் போட்டி போகல நடத்தணும் நெஞ்சு இதெல்லாம் அப்படி வேர்டு பை வேர்டு நடித்து பண்ணும்போது தான் அதில் உள்ள நைசிட்டிஸ் என்ன அது நுணுக்கம் என்னங்கிறது புரிய முடியும். அந்த இடத்துல பரிமையில் என்ன எழுதினாரு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, 243-255 குரலுக்கு இந்த கடவுளை நம்பாதவர்கள் எழுதின உரையெல்லாம் டிஃப்ரெண்ட் பூரா பதில். அதுல ஏகப்பட்ட பிள்ளை அதுல நிறைய கேள்விக்கு எனக்கு எங்களுக்கு தான் தெரியும் அது எத்தனை கேள்விக்கு என இருக்குங்கிறது. ஆனா பரிமையில் என்ன எழுதினாரு, இன்னா உலகம் என்றது நரகலோகத்தை. அதான் பரிமையில் ஒரு ஏத்துக்கிறது காரணம் என்ன தெளிவா சொல்றாங்க, இந்த திருவள்ளுவர் இன்னா உலகம் என்று எதை மீன் பண்றாரு, நரகலோகத்தை. அதையே உலகம்னு சொன்னாரு அதுக்கு எழுதினாரு, அதுவும் இந்த உலகம் போல் இன்னொரு உலகம் ஆதலின் இன்னா உலகம் என்றார். இட் இஸ் ஆல்சோ அது ஒரு உலகம். அந்த உலகம் எங்க இருக்கு, சாத்துல வருது. அது எந்த கோணத்துல இருந்து, கூஷ்மாண்ட கோணத்துல இருக்குது. நரகலோகம் எங்க இருக்குங்கிறதுக்கு பதில் இருக்கு. அந்த நரகலோகம் இருக்கிற போனம் இருக்கு பாருங்க, அந்த போனம் 224 போனங்கள் இருக்கு இல்லையா, அந்த 224 போனத்துக்கும் பேர் இருக்கு. மொத்தம் 224 போனம், 224 போனங்கள் சிவபிரகாசத்துல வருது இல்லையா. ஆமா எல்லாம் இருக்கு, எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கு. மொத்தம் வந்து போனம்ங்கிற என்னன்னு கேட்டா பல அண்டங்களை அடக்கியது போனம். அதனால புவனேஸ்வரி புவனா அந்த பேர்லாம் அதுல தான் வருது. புவனம் என்பதற்கு த கன்கோர்ஸ் ஆஃப் சோ மெனி ஸ்பியர்ஸ் அர்த்தம். அப்படி எத்தனை போனம் இருக்கு அப்படின்னா 224 போனங்கள். அதாவது இந்த உலகம் இருக்கு, அந்த மாயை வந்து பிரபஞ்சமா விரிவடையுது. அந்த பிரபஞ்சமா விரிவடையும் பொழுது எத்தனை வருதுன்னு கேட்டா அதை குறித்து அந்த 224 போனங்கள் வந்து 36 தத்துவம் 5 வகை அதை குறிச்சுடுங்க. அதாவது இது ஒரு கிளாசிபிகேஷன், மொத்தம் 2 மாயை அதை அப்படி குறிங்க. மாயை 2, கலை 5, தத்துவம் 36, புவனம் 224. இதுதான் எங்கிருந்து வருது, மாயை என்ற பொருளில் இருந்து இறைவன் வந்து எங்க இருக்குன்னா சிவபிரகாசம் 9வது பாடம். சிவபிரகாசம் 9 சொல்ல, மந்திரங்கள் பதங்கள் வர்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் இறங்கு அடைவில் தொகை 11-81-51-224 தமிழ் என்ன பேர், நிரல் நிறைன்னு பேர். 81 பதமந்திரம், பதமந்திரம்னு பேர். அதாவது விசேட தீட்சை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் பதமந்திரம். 81 மந்திரம் இருக்கு. அந்த 81 மந்திரத்தையும் அந்த பஞ்சாக்கர மந்திரத்தையும் தான் இவன் சொன்னான் மார்க்கண்டேயன் அப்படி சொல்லுவார். அப்ப பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி அப்பர் வாக்கு. பதத்தெழு மந்திரங்கிறது 81 பத மந்திரங்கள். அதாவது அஞ்செழுத்து மந்திரத்தை பத மந்திரங்களோடு சொன்னான்னு அர்த்தம். பத மந்திரங்கள் அது 81 பத மந்திரங்கள். அங்கேயும் அந்த மார்க்கண்டேயன் கதை எல்லாருக்கும் தெரியுது. ஆனா யமனுக்கு ஏன் தண்டனை கொடுத்தார் என்பது ஒரு பெரிய கான்செப்ட். அதனால புராணங்களை வந்து நுட்பமா படிக்கணும். புராணங்கள் வந்து அங்க என்ன ஒரு கருத்தை வலியுறுத்த வர்றார், எந்த லா அங்க அப்ளை ஆகுது, ஏன் யமனுக்கு தண்டனை கொடுத்தா, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். யமன் உயிரை கொண்டு போக வேண்டியதான் வேலை. சிவபெருமான் அவருக்கு கொடுத்த வெஸ்டட் பவர் தானே அது. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது நீ என்னென்ன வயலேட் பண்ண, வாட் ஆர் ஆல் தி அஃபென்சஸ் யூ ஹவ் டன் அப்படிங்கறத சொல்ற. யாருக்கு, யமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த உடனே கந்த புராணத்திலேயே வருது, போற்றிடு தருமனை புராரி போற்றியேன்னு வரும். அவன் உயிர் பெற்ற உடனே என்ன பண்ற, சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவான்னு எந்திரிக்கிறான். அது வந்து எதுக்கு? அந்த மனைவியினுடைய வேண்டுகோளுக்காக தான். மனைவி தான் அழுகிறான். எப்படி காமனுக்கு உயிர்ப்பிச்சையா கொடுக்குறாரு? ரதியினுடைய அழுகை தான். ரதியினுடைய அழுகைக்காக காமனுக்கு உயிர்ப்பிச்சேன். அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ண, உன் புருஷன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுமா, மற்றவனுக்கு தெரிய மாட்டாங்க. அதே போல இங்க வந்து யமனுடைய மனைவி பேர் தெரியுமா? யமனுடைய மனைவி
ஐயோ
ஐயோ. அதாவது அந்த பதத்துக்கு பேரு எப்பயுமே ரெண்டு பதம் வரும். அந்த பதத்துக்கு பேரு தான் ஐயோ. ஆனா அப்பொழுது இருந்த யமன் இருக்கான் இல்லையா, யமன் வந்து ஒவ்வொரு காலத்திலயும் மாறுறான் இல்லையா, அந்த அந்த சமயத்தில் உள்ள யமனுடைய மனைவி தான் காலகண்டி. காலகண்டி ஐயோ என்பது பதம், சுவாகா அது மாதிரி. இப்ப சண்டிங்கிற பதம், அந்த பதத்துல இருக்கிறது சண்டேஸ்வர நாயனார். அந்த கான்செப்ட் நம்ம கொள்கை விளக்கத்தை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பல விஷயங்கள் நிறைய விஷயம் தந்துடும். நம்ம அந்த கான்செப்டே சரியா புரியாம தான் நாம என்ன பண்ணோம்னா நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர மாதிரி கேட்டுட்டு அதை அப்ளை பண்ணி பாக்குறது இல்லை. நம்ம பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த இதை இந்த அருமையான இடம், அதாவது ஒரு வழக்கு வந்து எப்படி தொடுக்கணும், அந்த வழக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மூணு இது பெரிய புராணத்துல முக்கியமானது. ஒன்று சுந்தரர் வந்து எப்படி வழக்கு செய்யற, சுந்தரர் வந்து அங்க சிவபெருமான் வந்து எப்படி வழக்காடுகிறார், அது தர்த்தாட்டுப்படலாம். அது ஒரு அருமையான இடம். ரெண்டு பேரும் சட்டம் பேசுவாங்க. அதே போல இங்க வந்து மணிச்சோழன் கதையில. இன்னொன்று புகழ்ச்சோழ நாயனார். புகழ்ச்சோழ நாயனார் அது ஒரு அற்புதமான ஒரு இது. அதாவது எந்த அதாவது அந்த கேஸ்ல எப்படின்னு கேட்டா அவருக்கு முன்னாடி அவரே ஜட்ஜி அவரே அக்யூஸ்டு, அதான் புகழ்ச்சோழ நாயனர் கதை. அங்க அக்யூஸ்டும் அவர் தான், ஜட்ஜும் அவர் தான். ஒரு ஜட்ஜே அக்யூஸ்டா இருந்தா எப்படி ஜட்மெண்ட் கொடுப்பான் என்ன? அதெல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட நீதியார், என்ன அது அற்புதமான ஒரு கதை. புகழ்ச்சோழ நாயனார் அதான் பொழிலு பொழிலு கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடியேன். இதெல்லாம் அந்தந்த காலத்தில் உள்ள அரச தர்மங்கள். அதாவது சிவ தர்மம் என்பது உலக தர்மம் என்பது யுகந்தோறும் மாறும். அதான் விஷயம், உலக தர்மம் என்பது யுகந்தோறும் மாறும், ஆனா சிவ தர்மம் மாறாது என்றைக்கு ஒன்று. சிவதர்மத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா உலக சட்டம் என்ன மாத்திக்கிட்டே போவாங்க. இப்ப எங்க எங்க நாங்க வந்து 1947 சுதந்திரம் வாங்கின இந்தியால. ஆனா எங்க இந்தியாவுக்குன்னு என்ன 47 சுதந்திரம் வாங்கினா கூட 50 வரைக்கும் இங்கிலீஷ் காரன் கிட்டதான் வச்சிருந்தோம். எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் கிடையாது. 1947 இப்ப 15th August தான் வரப்போகுது எங்க இண்டிபெண்டன்ஸ் டே. அவன் 15 August 1947 சுதந்திரம். ஆனா 50 வரைக்கும் 3 இயர்ஸுக்கு சுதந்திரம் வாங்கின பிறகும் இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் கிடையாது. கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துச்சு அவங்களுக்கு? 26 January 1950 தான் கான்ஸ்டியூஷன் வருது. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா 1950 போட்ட கான்ஸ்டியூஷனை இதுவரைக்கும் 98 தடவை திருத்திருக்கிறாங்க. த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட். ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணதுக்கு 2/3 majority வேணும். 2/3 majority கான்ஸ்டியூஷன் திருத்திருக்கு. அந்த 2/3 majority வச்சு இது வரைக்கும் 98 times என்னவோ த கான்ஸ்டியூஷன் ஹாஸ் பீன் அமெண்டட். அப்ப என்ன தெரியுது? இதான் யுக தர்மம்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் தான். அந்தந்த தேவைக்கேற்ற யுக அந்த தர்மம் மாறுது பாத்தீங்களா. இப்ப இது மட்டும் சட்டத்தில் ஒத்துக்கிறோம் இல்லையா. இப்ப 50 இப்ப என்ன வயசாச்சு? ஒன்லி 58 இயர்ஸ் ஆகி. 58 இயர்ஸுக்குள்ள வி ஹவ் சேஞ்ச் அவர் கான்ஸ்டியூஷன் 98 times. அப்ப என்ன தெரியுது? மனிதன் வைக்கிற சட்டம் காலத்துக்கு காலம் மாறும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஆனா சிவபெருமான் சட்டம் காலத்துக்கு காலம் மாறாது. அதெல்லாம் உள்ள பாயிண்ட் அதான் சிவ தர்மம் என்று சொல்லிக்கொண்டு நிறைய இது மாதிரி செய்திகள் நம்முடைய சமயத்துல எத்தனையோ செய்திகள் இருக்கு. ஆரியனே தனந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, வாழ்க ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.